என்று அப்படிப்பட்ட தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ணுகிறவர்களுக்கு அதிகமான பலன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பலனை பற்றி இந்த சருக்கத்தில் சொல்றாரு. அறவுடன் இதழி சூடும் அண்ணல்தன் பொருளை வஞ்சக் கடவினில் கொண்டோரையும் கடுங்குடும் வினை தூத்து பரவினம் பரவுந்தில்லை பதியடை கதிகனல்லும் ஒருநூறு தீர்த்த மேலை உள்ளவை உரைக்கலுற்றார். அதனால இப்படி சிவனுடைய பொருளை வஞ்சகமாக களவு செய்தவன் அடைகின்ற அந்த கொடுமையை பற்றி சொன்னோம். அதற்கு மேல தில்லையில இருக்கின்ற பத்து தீர்த்தங்களை பற்றி சொல்லுகிறேன் சொல்லுங்கள். பராசரன் தனையன் பாதம் செய்மினி பணிந்து ஓற்றி தராதளம் என்னந்தில்லை தலத்தினது ஐந்து தீர்த்தம் புராதன உளவென்றாட்ட புனிதமாகிய தீர்த்தங்கள் விராவிய தானப்பெருள் விளம்புற விளம்புகின்றான். அதனால பராசர முனிவராகிய சிவமுனிவருடைய புத்தரர் வியாசருடைய பாதத்தை செய்மினி முனிவர் வணங்கி தில்லத்தலத்திலே பத்து தீர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அந்த தீர்த்தத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்ல வேணும்னு கேட்டார். பாரிடம் என்னந்தில்லை பதியீடில் எங்குந்தெங்கும் நீரலாம் தீர்த்தம் அது நிச்சயம். அழகாக தில்லப்பதியிலே இருக்கின்ற நீர் எல்லாமே தீர்த்தம் என்று சொல்லுகிறார். தீர்த்தம் என்ற சொல்லுக்கு பாவத்தை தீர்ப்பவன் என்பது பாவத்தை தீர்ப்பது தீர்த்தம் பாவத்தை தீர்ப்பது தீர்த்தம் தாகத்தை தீர்ப்பதும் தீர்ப்பம் பாவத்தை தீராதீர்த்தம் என்பது விவேக சிந்தாமணி. ஆற்று வந்து உலகத்தவராடினும் தீர்த்தர் போல் திரு நாகேச்சரவரை என்பது அப்பர் தேவாரம். சிவனே தீர்த்தமாக இருக்கிறான், சிவனே அந்த தீர்த்தமாக அப்படின்னு ஒவ்வொருவருடைய மனசில் இருந்து அந்த தீர்த்தத்தை அசுத்தம் பண்ணுவார்கள். என்ன காரணம் என்றால் இதெல்லாம் அறிவிக்கின்றவர்களே இல்லை, இதெல்லாம் அறிவிக்கின்றவர்கள் இந்த மாதிரி பிரசங்களே இல்லை. இது ஒவ்வொரு கோயில் இந்த பிரசங்கங்கள் நடக்கணும், அதுக்கு தான் இந்த பிரசங்கங்கள்லாம் அவசியம் இருந்தது. அதனாலே இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் ஆன்மாக்களுடைய வினையை கடுவதற்காக அவன் இருக்கிறான். அது வினையை கடுவுதல் என்று சொன்னால் உயிரிலே இருக்கின்ற மலத்தை கழுவுவதற்கு அவன் உள்ளே தீர்த்தமாக இருந்து கழுவுகிறான். உயிரிலே இருக்கிற மலங்கள் உடம்பிலே இருக்கிற மலங்களையும் வெளியிலே தீர்த்தமாக இருந்து கழுவுகிறான். அது புறம் தூய்மை அகம் தூய்மை இரண்டும் உண்டாவது தீர்த்தத்தினாலேதான். புறம் தூய்மை தீர்த்தத்தினாலே அகம் தூய்மையும் தீர்த்தத்தினாலே இந்த புறமாக இரண்டும் தூய்மை ஆயிருச்சுன்னா சுத்தமாயிருச்சுன்னா தூய்மையான சுத்தம் சுத்தமாயிருச்சுன்னா அந்த இடத்துல நல்ல பொருள் இருக்கும். இப்ப பாத்திரத்தை புறத்திலையும் சுத்தம் பண்ணி உள்ளே சுத்தம் பண்ணிட்டோம்னா அதுல பாலை விடலாம். இதே போல இந்த பாத்திரம் சுத்தமாகவில்லையானா அதுல பாலை விட மாட்டோம். பால் தங்க வேணுமானால் பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அது புறத்திலையும் சுத்தமா இருக்குன்னா அகத்திலையும் சுத்தமா உள்ளே சுத்தமா இருக்கணும் வெளியிடும். ஆகையால் இந்த உடம்பாகிய பாத்திரம் புறமும் சுத்தமாவது மனமாகிய உள்ளையும் சுத்தமாகும். இந்த ரெண்டும் சுத்தமாகிச்சுன்னா நல்ல பொருளாகிய சுகம் தங்கும். சுத்தம் இல்லாத பாத்திரத்திலே நல்ல பொருள் தங்காதது போல நல்ல பொருளை வைக்க மாட்டோம் இல்லவா? சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் நல்ல பொருளை வைக்க மாட்டோம். அதுபோல சுத்தம் இல்லாத இந்த பாத்திரத்தில் நல்ல பொருளாகிய சிவம் தங்காது. நல்ல பொருளாகிய சிவன் தங்குவதற்கு இந்த உடம்பாகிய பாத்திரம் சுத்தமா இருக்கும். உடம்பை பாத்திரமாக எண்ணிக்கொள்ளுங்கள். புறம் அகம் இந்த ரெண்டும் சுத்தமா இருக்க நல்ல பொருளாகிய சிவன் தங்கும். அதற்குத்தான் ஸ்நானம் அவசியம். ஸ்நானம் அவசியம் குளிக்கிறது அவசியம். சமணம் தான் குளிக்கவே மாட்டான். நமக்கு குளிக்கிறது அவசியம். ரப்பர் சுவாமி எடுத்தவங்க சொன்னார் பெரும்புலர் காலை மூழ்கினார். பெரும்புலர் காலை மூழ்கி பெரும்புலர் அப்படியே காலையிலே முடிஞ்சாவது குளிக்கணும். அதை பத்தி தப்பு இல்லை. முதல்ல ஸ்நானம் ஸ்நானம் பண்ணாம சிவகாரியங்கள் எதுக்கும் யோக்கியது இல்லை. அப்ப சுந்தரம் சுவாமி முட்டாமே நாள்தோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இந்த குண்டடிசையத்த அந்த நர்தம் கருப்பறியல் உண்பார். தினந்தோறும் தவறாமே நீரிலே மூழ்கி அதன் பிறகு மலர் குறித்து என்பார். திருவம்பாவை முழுவதும் அதுதான், திருவம்பாவை முழுவதும் அந்த நீராடுதல் தான். பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடைகள் ஒரும்பாவாய் என்பது திருவம்பாவை. குளிக்கிறது நம்முடைய மிக முக்கியம். குளிச்சிட்டோம்னா நமக்கே மனசு ஒரு திருப்தியா இருக்கும், சுத்தமாயிட்டோம் குளிச்சிட்டோம், மனசுக்கு ஒரு நிறைய வந்துருல. அப்புறம் அகத்தில தியானம் பண்றது மந்திர ஜபம் முதலானது இதெல்லாம் செய்யும் போது அகம் சுத்தமாகும். அதனால ஸ்நானம் அவசியம், குளிக்கிறது அவசியமான வேலை. குளிக்கலைன்னா அவன் எந்த காரியத்துக்கும் அவன் லாயக்கல்ல. அதே பெரிய புராணத்தில் 24வது புராணத்தில் வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டிம்பார். வைகரை எழுந்து, வைகரைனா விடியற் காலை எழுந்து போந்து புனல் மூழ்கி, புனல் மூழ்கினா நீரிலே மூழ்கி வாயும் கட்டி மலர் பொறிப்பார் சிவகாமி ஆண்டார் சொல்லுவார். அதனால ஸ்நானம் அவசியம் அவசியம். அது வந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் குடைந்து நீராடுதல், குடைந்து நீராடுதல். அது வந்து பொய்யார் தடம் பொய்ய புக்கு முகையர் என்ன கையார் குடைந்து உடைந்து, கையார் குடைந்துங்கிறது எல்லா அங்கங்களும் நன்றாக நீராடுதல். அந்த நீராடலிலே இந்த சிவ தீர்த்தங்களிலே நீராடுதலிலே இன்னும் அதிகமான விசேஷம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க தண்ணீர்ல குளிக்கிறோம், அதுக்குள்ளே சிவாலயங்களில் இருக்கிற சிவ சம்பந்தமான தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் சொல்றோம் அல்லவா, காவிரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, பொற்றாமரை, இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களிலே முழுவதினாலே உடம்பு தூய்மையோடு உள்ளத்துக்கும் தூய்மை கிடைக்கிறது. என்ன காரணம் என்றால் அது சிவ தீர்த்தம் என்று சொல்லுவோம். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை திருவாலங்காடுடைய செல்வராமை என்பது அப்பரு திருவாரூர். சிவம் தீர்த்தமாக இருக்கிறார், இந்த உண்மையில் சிவம் தீர்த்தமாக இருக்கிறார். அதனாலதான் வெண்ணீரில் குடிக்கப்படாதுன்னு நம்முடைய நூல சொல்லக்கூடிய புரியுதா. சிவன் தீர்த்தமாக இருக்கிறான், ரொம்ப நல்லா ஞாபகம், சிவன் தீர்த்தமாக இருக்கிறான். தீர்த்தமாக இருப்பதினாலே அந்த தீர்த்தத்திலேயே ஸ்நானம் பண்ணுவது, அதை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிறது சுடரில் குளிச்சார்னா அகோர மந்திரத்தை 1000 உரிச்சு வைக்கணும், குற்றம் போகும். வெந்நீரில் குளிச்சா உடம்பு அச்சமுதிரிய காலத்திலே வெந்நீரால அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதுக்கு தங்கத்தை போட்டு தண்ணி இல்லை அப்படி குளிக்கணும்னு சொல்லுது உடம்பு. அது சரீர தர்மம்னு சொல்றது இல்லையா, அடுத்த காலத்துக்கு தூது வராதுல்ல. அதனால அவசியமா குளிர்ந்தவர்கள் தான் குளிக்கணும். அதனாலதான் காலால் குடையாட, பைங்கூன் கலனாட, கோதை குடலாட, வண்டின் குடாமாட, சீதப்புணர் ஆடி சிற்றம்பலம் பாடினார். சீதப்புணர், சீதப்புணர்னா என்ன, குளிச்சு குளிர்ந்தது, சீதம்னா குளிச்சு, சீதப்புணல் ஆடின்னு அது அது நுணுக்கமா சொன்னாரு யாரு மாணிக்க, சீதப்புணல் ஆடி சிற்றம்பலம் பாடி, சீதப்புணல் ஆடி சிற்றம்பலம் பாடி, என்ன சீதப்புணல் ஆடிட்டு நீ சாப்பிடப்படாது. கூழானாலும் குளித்து குளிர்ந்துடுறாங்கல்ல, கூழா இருந்தாலும் சாப்பிடறதுக்கே சாப்பிடறதுக்கே குளிக்காம சாப்பிடும். ஆகையினாலே இப்படி அந்த சிவ தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ணும் போது அதுவும் மந்திர விதிப்படி முறைப்படி அவன் அந்த தீர்த்தத்தை சிவமாக பாதித்து ஸ்நானம் பண்ணும் போது அதே இவனுக்கு சிவ சாநித்தியம், அதனால சிவா அனுக்கிரகம் கிடைக்கிறது. அதே அருணகிரிநாதர் திரைவஞ்ச இருவனைகள் நரையங்க மலமுழிய சிவகங்கை தலை முழுகி விளையாடினார். அழகாச்சுமார் திரைவஞ்ச இருவினைகள் நரை அங்க மலமுழிய சிவகங்கை தனில் முழுகி விளையாடு. தீர்த்தம் என்பது சிவகங்கையே என்று குமர். அதனால சிவதீர்த்தம், சிவாலயங்களில் இருக்க சிவதீர்த்தம், மற்ற புண்ணிய தீர்த்தங்கள் மிக தீர்த்தம் இல்லைன்னா நம்ம கதி என்ன கதியா, தீர்த்தம் ஏன் வச்சுவா, இதை யார் படைத்த அந்த தீர்த்தத்தை, சிவன் படை. நீராகி நின்ற நிழலே போற்றின்னு நீராக இருக்கிறான், நீராக தண்ணீராகும். தண்ணீர் எங்கெங்க இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு, அதுதான் ஒரு ஆச்சரியம். கடலாக இருக்கிறது, கீழே பூமியில இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்குது, எல்லா இடங்களையும் தீர்த்தம் இருக்குது. இத்தனை இடங்கள்ல தீர்த்தம் இருந்து அவங்க போதாமல் இருக்கு. தீர்த்தத்தை எப்படி மேல இருந்து கொண்டு பாத்தியா, கீழே பூமியில இருக்குதா, இல்ல வைக்கல உள்ள வாழுமா, யாருப்பா அதெல்லாம் நினைக்கிறா. அதுவே இந்த உடம்பு வாழ்வதற்காக, எல்லா வகையாலும் வாழ்வதற்காக பூமிக்குள்ள இருக்கா தண்ணி இருக்கா, மேலையும் தண்ணி இருக்குதா, சுற்றியும் தண்ணி இருக்குதா, இத்தனை வகையில தண்ணீர் வச்சிருக்கிறான் உயிர் வாழ்வது. இதெல்லாம் நம்ம அப்புறம் படைச்சானா பாட்டம் படைச்சாங்க, இதெல்லாம் சிவன் படைக்கும். அதனாலே அந்த தீர்த்தம் பத்து தீர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அந்த தீர்த்தங்களை பற்றி சொல்லுங்கோ என்று செய்மணி முனிவர் கேட்கிறார், வியாச முனிவரை கேட்கிறார். இத சொல்ற ஆடெல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்ல, எல்லாம் சோகரமானது சமானமானது ஆடு சொல்றோம். பாரிடல் என்னில்லை பதியினில் எங்கும் தங்கும் நீரெல்லாம் தீர்த்தம் மாதல் நிச்சயம். அதனால தில்லைப்பதியில் இருக்கின்ற நீர் எல்லாமே சிவதீர்த்தம் தான். அதனுள் முன்னம் காரூரு கண்டன், காரூரு கண்டன் கண்டன் காதலில் பயந்து உயர்ந்த வாரியை உலகம் உய அருளினால் அருள் செய்தானார். அதற்கு மேலே நீலகண்டராகிய பரமேஸ்வரன் இந்த உலக அனைத்தையும் பெற்றவளாகிய பார்வதி இருக்காளே, அந்த பார்வதி தேவிக்கு உலகங்கள் எல்லாம் கடைத்தேறும் பொருட்டாக கருணையினாலே இந்த தீர்த்த மகிமையை சொன்னாராம். பார்வதி தேவிக்கு பொற்கிரி குண்டரீக புறத்தினர் தீர்த்த துண்மை எத்கிது தெரிவதல்லா யாவரும் வரமாட்டார். சிதம்பர தலத்தில் இருக்கிற தீர்த்தம் எனக்கு தெரியுமே தவிர மற்ற தேவர்களுக்கு கூட தெரியாதுங்கிறார். சிவபெருமான சொல்வாரா பார்வதிக்க தெரிய மாட்டாது. முக்கிரி வளைத்தெடுத்த முதல்வனுக்கு அன்பு உண்டு நிற்க நீ கற்களாகும் என முனி நிகழ்த்துகின்றார். அதனாலே அந்த சிவனுக்கு அன்பு கொண்டவனாகையினாலே உனக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு வியாசர் சொல்லுகிறார். செய்மணி முனிவருக்கு சித்தன அசித்தை நீத்தோர் தெளிந்த பொன் மந்தஞ்சேர உத்தரத்துள்ளதென்றும் உயர்ந்த தீர்த்தத்து உயர்ந்த எத்தி செய்வோரும் போற்று இடைச்சிவ கங்கையாக்கும் முத்தியை நல்கும் தீர்த்தம் முதலரும் தீர்த்தமாகும். அதனாலே சித்து என அசித்தை நீத்தோர்கள், அசித்து என்கின்ற அஞ்ஞானத்தை விளக்கியவர்களாகிய ஞானமுடையவர்களாகிய தெளிந்த தவஞானிகள் பொன்மன்றத்தை வந்து வணங்குவதற்காக, பொன்மன்றத்தை வணங்குவதற்காக முதலிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து வாங்குகிறார்கள். அதற்காக அந்த பொன்மன்றத்துக்கு வடக்கு திசையிலே தீர்த்தங்களுக்கெல்லாம் உத்தமமாகிய எல்லாரும் தோத்திரம் செய்யத்தக்க மகிமையுடையதாயிருக்கின்ற சிவகங்கை என்று ஒரு தீர்த்தம் உண்டு. அதுதான் சுவாமி அம்பலத்துக்கு வடக்கால் இருப்பது, கோயிலுக்குள்ள இருக்கிற சிவகங்கை தீர்த்தம். அது தீர்த்தங்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கும். அது தீர்த்தம் சிவனுடைய அருளாலே உண்டாகி, சிவன் அருளாலே நடமிரை பிரியாதுங்க நற்றில்லை நகர்தனக்கு வடகிழக்கிடையோர் தீர்த்தம் மறிகடல் அதுவாம். அல்லது சிதம்பரதலத்துக்கு வடகிழக்கில் ஈசானிய திக்கிலே ஒரு தீர்த்தம் இருக்கிறதாம், அது சமுத்திரமே வந்து ஒரு தீர்த்தமா இருக்கலாம் வடகிழக்கு. அந்த தீர்த்தத்தினுடைய உண்மையை பரமசிவனுக்கே தெரியுமல்லால் மற்றொருவருக்கும் தெரியாது. தெரியாமல் நல்லதாக தீர்த்தம் எல்லாம் கெட்டு போய் கிடக்கும், தெரிஞ்சுக்கிறாப்பிலாம் பண்ண மாட்டான். பரமசிவனுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் தெரியாது. அதனாலே துன்பங்களை நீக்கம் குய்ய தீர்த்தம் என்று அதற்கு பெயர். அந்த தீர்த்தத்துக்கு குய்ய தீர்த்தம் என்று அதற்கு பெயர். வடகிழக்கு செய்திருக்கான் கூற இறவி கந்தர்க்கியம்ப இறைவிக்கு கூறினார், இறை இறைவிக்கு கூறினார், அவன் இறைவன் அவள் இறைவி, இறைவன் இறைவி. அந்த இறைவன் இறைவிக்கு கூறினான், அந்த இறைவி கந்தருக்கு கூறினாளாம். சின்ன தந்தன்பாய் சனற்குமாரர்க்கு உரைப்பர். இறைவனாய் சௌரவான் உமாதேவிக்கு சொன்னார் அந்த தீர்த்தத்தின் உரிமையை. உமாதேவி தன்னுடைய புத்திரனாகிய சின்ன குழந்தைக்கு சொன்னார். முருகனுக்கு அந்த முருகன் தான் அதிகபட்சம் பக்கத்தில் இருந்து கேட்கிறது. விநாயகர் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் உள்ள போக அனுமதி கொடுக்கறது, முதல்ல வணக்கம் எல்லாம் வாங்கிக்கிறது, போய் கும்பிடுங்கடா அப்படின்னு அவருக்கு வெளியிலேயே நிறைய வேலை இருக்கும். விநாயகருக்கு இவன் தான் இங்கேயும் அங்கேயும் விளையாண்டுக்கிட்டாலே இறவே இந்த சின்ன பையன் பக்கத்தில் இருப்பான், அம்மா கிட்ட இருப்பான், அப்பா கிட்ட இருப்பான், அவன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கள் எல்லாம் கேட்டுக்குவான். யாரு இவன் பல பேருக்கு உபதேசம் பண்ணினான், உபதேசம் பண்ணினான், உபதேசம் பண்ணினான், அருணகிரியாருக்கு உபதேசம் பண்ண, அப்பனுக்கு உபதேசம் பண்ண, அந்த முறையில் எத்தனையோ பேருக்கு முருகன் உபதேசம் இருக்கு. முருகேசன் அந்த குருஸ்தானத்தில் இருப்போம். முருகேசன் குரு சாரத்திலே இருப்போம். ஆகையினாலே அந்த குய தீர்த்தம் என்பது நம் பரமேஸ்வரனுக்கே தெரியும். அதுக்கு மேல இந்த பார்வதிக்கு உபதேசம் செய்த முருகப்பெருவான் கேட்டான். அந்த முருகன் சனத்குமார முனிவருக்கு சொன்னான். சனத்குமார முனிவருக்கு சொன்னான். ஜனக்குமார முனிவருங்கிறவர் இந்த முனிவர்களிலே மிகச்சிறந்தவர். ஜனகர், சமந்தனர், ஜனாதனர், சனத்குமார். நேற்று திருவானக்காவல் இதெல்லாம் சொன்னேன். ஜனகர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய இந்த நான்கு முனிவர்களிலே கடைசி சனத்குமாரர் பரமதேவனுடைய புத்திரர். அவங்க நாலு பேர் தான் தட்சிணாமூர்த்திகளிலிருந்து உபதேசம் கட்டுப்பட்டுருக்காங்க. அந்த நாலு பேர்த்துல இந்த கடைசி ஆளுத்தா இதெல்லாம் கேட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றோம். கேட்டு அப்படியே நெட்டையில் இருக்கின்றவர்கள் பல பேர் உபதேசத்தை கேட்டு, அந்த உபதேசத்தை கேட்ட உடனே நெட்டையில் இருக்கின்றவர்கள் பல பேர், அந்த கேட்ட உபதேசத்தை மற்றவர்கள் உபதேசி இருந்தவர்கள் சிறகு. இப்படி விளங்குதா? இப்ப ஜனகர், ஜனந்தன, சனாதன இவங்களுடைய பேரெல்லாம் வராது, நூல்களில் அதிகம் வராது. அண்ணன் தம்பி நாலு பேரும் நிறைய படுத்துக்கிட்டு கலக்கம் வந்து தெளிவுக்கு அடைச்ச ஒரு மடத்திலே போனார்கள். அந்த உயிர் தெளிவை பெற்றார்கள். தெளிவை பெற்ற உடனே கட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை அப்படின்னு உட்கார்ந்து மூணு பேர். இந்த ஜனத்குமாரர் தான் வியாசர் முதலான முனிவர்களோடு பரம் சத்திய ஞானி தரிசனிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் உபதேசம் கேட்டன. அப்படியே மனசுல இருந்துகிட்டு அடுத்தவன் எப்படி உருப்படி அவர் இப்ப எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கப்பா, பேசாம மூடிட்டு உட்கார்ந்து ஒருத்தரும் சொல்லக்கூடாது. எவனோ எப்படியே போயிட்டு போற நமக்கு என்ன சொல்றதும் குத்தமாவும் இருக்குது. அது குத்தமாவும் சுத்தமா ஆனபடி ஆகட்டும் சொல்லி இருக்க வேண்டியதா? சுத்தமான நாலு பேர் வரமாட்டானா? குத்தமான நாலு பேர் போனாலும் சுத்தமான நாலு பேர் வருவான். கெட்டதினால சுத்தமாகிறான், ஞான வாக்கியங்களை கேட்பதினாலே சுத்தமாகிறான். சுத்தமாகிறான் புரியுதா? உள்ளம் சுத்தமாகிறது, அவன் உயர்ந்த நெறியிலே செல்லுகிறான், சுத்தமாகிறான், பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். பாவங்களிலிருந்து விடுபடு கேளாதவனுக்கு பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு நியாயம் இல்லை. பாவம் செய்து கொண்டே இருப்பான். இது பாவம் என்றது தெரிந்தபடியினாலே செய்ய மனசு வரான். கேளாமல் இருந்தாலும் வச்சுக்க, பாவம் என்று அவனுக்கு மனசுல தோணாது, செய்து கொண்டே இருப்பான். அதனால ஞான வாக்கியங்களை கேட்பதினாலே சுத்தமாக, அது உணர்ந்தோ உணராமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டு இருந்தானா, அந்த ஞான வாக்கியம் அவனை அடுத்த பிறவியிலேயாவது கேட்ட வாக்கியம் உள்ள இருந்து சுத்தம் பண்ணிவிடும். இந்த பிறவியில் இல்லைனா கூட அடுத்த பிறவியிலேயாவது உண்டு. ஞான வாக்கியம் வீண் போகாது. ஞான வாக்கியங்கள், சுப வாக்கியங்கள் வீண் போகாது. அதனாலே இப்ப கேட்ட உபதேசத்தை, முருகப்பெருமான் கேட்ட உபதேசத்தை ஜனத்குமார முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி அந்த ஜனத்குமார முனிவரை வணங்கிய பக்தியுடன் உபதேசம் பெற்றதை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சொன்னேன். அந்த சனத்குமார முனிவர் எனக்கு உபதேசம் பண்ணினார். யார் சொல்றா? வியாச முனிவர் சொல்றார். வேதவியாசர் ஜனத்குமார முனிவரை வணங்கி அவனுக்கு நான் உபதேசத்தை பெற்றேன். அந்த உபதேசத்தை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நான் சொன்னேன். வேதவியாசர் நமக்கெல்லாம் ஒரு பிரதானமான முனிவர். அரசனுக்கும் நேருடனுமே இத்தன்மை வாய்ந்த குய்ய தீர்த்தத்தின் பெருமையை யாவரால் அறியக்கூடும் என்று வியாசர் சைனி பகவானுக்கு சொன்னார். திரைக்கடலினும் அத்தீர்த்தம் சிப்பிடில் திசைகள் தோறும் உரைத்த யோசனையின் இல்லை உரைத்த விடத்து உள்ளோரும் அந்த கடல்தான் வந்து தீர்த்தமாக இருக்கு சொன்னார் அல்லவா. அந்த தீர்த்தம் யோசனையின் எல்லைக்கையாலே 10 மைலுக்கு வரைக்கதும் பவங்கள் நீங்கி மாசிமா மகத்து மூழ்கி நரைக்க அரைக்க அரைவசத்தை நம்பன் அறுப்பதம் சொன்னோம். அந்த சமுத்திரம் என்கின்ற அந்த தீர்த்தம் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இந்த 4 எல்லையிலே 10 நாளிய தூர வரையில் உள்ளவர்களும் மற்ற எங்குள்ளவர்களும் மாசி மக நட்சத்திரத்திலே மாசி மாத மக நட்சத்திரத்தில் வந்து மூழ்கினால் ஜனன மரணாதி அவத்தைகளை நீங்கி விடுவார்கள். பாம்பை கச்சாக அடைந்த பரமசிவத்தினது பாதாரந்தங்களை துருவார்கள் இது நிச்சயம் என்கிறார். அந்த உய தீர்த்தத்திலே கொலை தொழில் வடிவோ பொறுக்கும் கொள்கலனா கொள்கலன் தானோ இல்லை தொலைத்தவன் கடவு வந்து தூற்றி விடனோ தீயோர் மறைத்ததீ நிகழ்வானு வாழ்க்கையோ வண்ணமாறா நிலைத்தனி நிறையமல்ல இசைவர வருமோர் நீசன். அதனாலே பல வகையான பாவங்களை செய்கின்ற ஒரு நீசன் இருந்தான். நீசன் என்றால் மிக பெரும் பாவத்தை செய்கின்ற ஒரு பாவி இருந்தான். அவன் மாசிமா மகத்து சொற்ற வரையறை இல்லாத்தீமை நீசனன் கவனம் நன்றா நினைந்திடான் அதனின் மூழி தேசூரு முக்தி சேர்ந்தான் சிப்புவது என்னோவென்று மேசுவது எல்லா தீர்த்தம் மீது இரண்டாவது என்பர். அதனால அந்த கொடிய பாதகனாகிய சண்டாளன் மாசிமாதான் மகனச்சேத்திரத்தில அந்த குய்ய தீர்த்தத்தில மூழ்க வேணும்னு நினைச்சு மனசோட வந்து முழுகாம விளையாட்டாக மூழ்கினான். மனசோடன்னா இது சிவதீர்த்தம்னு சொல்லி பயபக்தியோட வந்து முழுகாமே மூழ்கினான். அப்படி மூழ்கினவன் கிடைப்பதற்கு சிவபதவி அடைந்தான். பொல்லாதவன் மூழ்கியே சிவபதவியை அடைந்தான் என்றால் அதனுடைய மகிமையை சொல்லி முடியும். அதனால் அந்த புய தீர்த்தம் 2வது தீர்த்தம். சிவகங்கை 1வது தீர்த்தம், அந்த புய தீர்த்தம் வந்து 2வது தீர்த்தம். அதான் வடகிழக்குல இருக்குதான் அங்க புயல விசாரிக்கும். 10 தீர்த்தம் சிதம்பரத்தில் இருக்கிறது. அது என்ன குறிப்புன்னா நினைந்தோ நினையாமலோ நெருப்ப தொட்டா சுடும். நெருப்புன்னு நினைக்காம நெருப்ப தொட்டாலும் சுடும், நினைச்சு சுட்டாலும் சுடும், சுட்டும் சுடும். அதே போல ஒரு இனிப்பு பொருளை இனிக்கும்னு நினைச்சு சாப்பிட்டாலும் இனிக்கும். அது வேற எண்ணத்துல எங்கேயாவது எண்ணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் இனிக்கும். அதனுடைய குணத்தை அது தந்து விடும். அதுபோல இந்த தீர்த்தமானது நினையாமலும் பாவியா இருந்தாலும் உனக்கு புண்ணிய தூண்டும். அப்படித்தானே பாவம், அப்பத்தான் அந்த புண்ணிய தீர்த்தனுடைய பெருமை தெரியும். பாவிக்கும் அது நன்மை செய்வது என்று சொன்னா தானே தீர்த்தத்தினுடைய மகிமை. புண்ணியவானுக்கு செய்யும் சொல்றதுல அர்த்தம் இல்லை. இல்லை இது புண்ணிய தீர்த்தங்கள்ல அர்த்தம் இல்லை. வள்ளல்னா யாருன்னு பார்க்காம வாரி கொடுக்கவே வள்ளல் வழங்குதா. ஆகையினால அந்த பாவிக்கும் அந்த தீர்த்தமானது முத்தியை தந்தது. தேவசூழ் மந்தினுக்கு தென் திசை நீசாராதி யாவரும் சிவலிங்கப்பால் எதிரிடப் பெறார்கள் என்று தாவிரா சிரமத்திலோர் சாதி வேதத்தோர் மூழ்க மூவிலை நுனியாரிசன் உயர்ந்து செய்தீர்த்தம் உண்டார். ஆகையாலே அந்த மன்றத்துக்கு கோயிலுக்கு தெற்கு திசையிலே சிவகங்கையிலே எல்லாரும் வந்து முழுகிறதுக்கு தகுதி இல்லையா. அதற்காக எல்லாரும் முழுகுவதற்காக சிவபெருமான் சூலத்தினாலே ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணினாராம். தெற்கு திசையில தேவர்கள் எல்லாம் பணிந்து வலஞ்சியின் திருச்சிற்றம்பலத்திற்கு தென் திசையிலே தெற்கு திசையிலே சண்டாட முதிய இடிகுலத்தூர் முதலியோடு வந்து அந்த முதல் தீர்த்தமாகிய சிவகங்கையிலே மூழ்கி யோக்கியர் அல்லர் என்று சாதி வேதம் ஆகியவர்களும் ஆச்சிரமங்களில் இருப்பவர்களும் மூலி கடைத்தேறும் பொருட்டு பரமசிவன் சூல முனையினால் உண்டாக்கிய தீர்த்தம் கோயிலுக்கு தெற்கு இருக்கிறது. ஆதிரை மதிரை பக்கத்து அட்டமை மாத தோற்றம் ஈதுரு அறுக்கவார விதிபாதம் குருவாரம் கூட ஓதிய பணுவம் ஒன்று பருவம் ஒன்று உதயனூரும் மூர் நான் மொழி மாதவர் கிசைந்த தானம் வடங்கிறோம் உத்தராவார். அதாவது திருவாதிர நட்சத்திரத்தில் தேய்கிற அட்டவியிலே மாதப்பிறப்புகளிலே ஆதிவார ஞாயிற்றுக்கிழமையிலே விதிபாத யோகம் வியாழக்கிழமை கூடிய சுபதனத்திலே தர்ப்பணம் பண்ண தகுந்த புண்ணிய காலமாகிய மூன்று பருவங்களிலே எந்த காலங்களினாலும் ஒரு நாள் மூழ்கி அதில் தபோதர்களுக்கு தன்னால் என்ற தருமம் செய்தால் சிவபதவி அடைவார். தீர்த்தத்தில் முழுகுவது அதுக்கு மேல தர்மம் செய்வது அந்த கரையிலே தர்மம் செய்வது எப்படி சோர்க்கும் தீமை இருந்திட இறைவஞ்சிய அப்பரும் தீர்த்தம் முன்னால் ஆகமன் தன்னுள் வேங்கை வைப்பதும் காணால் ஆலே வியங்குலி மடுவென்றுள்ளது ஒப்பிட தீர்த்தம் மூன்றாம் தீர்த்தமாய் உழைத்த தீர்த்தம். இப்படிப்பட்ட வினையுடையவர்களாக இருந்தாலும் பாவங்களை தீர்க்கும் பொருட்டாக பரசிவன் பரமசிவன் உண்டாக்கிய சூழ தீர்த்தம் வெகுகாலமாய் கூர்ந்திருந்தபடியினாலே வியாக்கரவாதர் அதை திருத்தி பிரபலமாக செய்த போகிறாலே அந்த சூழ தீர்த்தத்தை வியாக்கரவாதர் அந்த தீர்த்தத்தை சுத்தம் பண்ணாராம். அந்த சூழ தீர்த்தத்தை இது அந்த தீர்த்தத்தை செய்யல இருக்கிற தீர்த்தம் தீர்த்தத்தை பண்ணியபடியினாலே அதுக்கு புலிமடுன்னு பேரா புலிமடு புலி மடுன்னு மடுனாலும் குளம்னாலும் உண்டு பெயருடையதா ஒப்பில்லாத மூன்றாம் தீர்த்தம் வந்து பெயருடையதா இருக்கு. கொலை போலி ஞான சந்தேன் உனிக்கும் அம்பலத்தும் மேல்பால் ஞானச்சந்தேனாகிய சிவபெருமான் ஆடுகின்ற அம்பலத்துக்கு மேற்கு திசையில மடமுனி பூஜை செய்யும் வளர் புலீஸ்வரத்து முன்னர் மடமுனியாகி வியாக்கிரவாதர் பூஜை பண்ணின கோயில் இருக்குது இளமையாக்கினார் கோயில் கோயிலுக்கு மேற்கு புலீஸ்வர அந்த கோயிலுக்கு முன்னால திருத்த இருக்குது விளைதப உலத்தின் விளைவர உலதின் பேர் வியாக்கிரமபாத தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு வியாக்கிரமபாத தீர்த்தம் வியாக்கிரவாத முனிவர் பூஜை பண்ண கோயில் அந்த கோயில் கோயிலுக்கு பெரிய பெரிய கோயிலுக்கு சிதம்பரத்தில் நடராஜ கோயிலுக்கு மேற்கு திசையில் இருக்கிறது இளமையாக்கினார் கோயில் அதுதான் திருநீலகண்டர் சத்தியமணி கொடுத்த குளம் அந்த குளத்தில்தான் திருநீலகண்ட நாயனார் சத்தியமணி கொடுத்தது. யாக்கிரபாதர் பூஜை பண்ணின அந்த புலீஸ்வரதானத்திற்கு முன்னாலே அது அவரோடு மெய்யன் கூடும் யாக்கிரபாத முனி உண்டாக்கிய தீர்த்தத்தில் அதனாலே அந்த புலீஸ்வரத்துக்கு முன்னாலே இருக்கின்ற தீர்த்தத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து மூழ்கி எப்போதும் அங்கு நீங்காமல் இருப்பார்கள். இப்ப இப்படி அசுத்தமா இருப்பதனால இப்படி முழுகிறாங்கன்னு தெரியுது. பெய்யவன் சிறந்த வாரம் விதிபாத யோகம் துத்தி பையரா திங்கடன்னை பருதியை விடுங்குங்காலும் மொய்யரவ தீர்த்தத்தின் மூல் யுத்தம் வகைக்கீடான செய்ய தானங்கள் செய்து தீவனை முடுங்கிடுவார். அதனால ஆதிவாரம் விதிபாத யோகம் கிரகண காலம் முதலான புண்ணிய காலங்களிலே அந்த வியாக்கரவாத தீர்த்தத்திலே முடிய குதிர் தேவதைகளுக்கு தர்ப்பணம் செய்வது அந்த தீர்த்த கரையில தர்ப்பணம் செய்யறது அதில் தானம் செய்வது அந்த கரையிலே தானம் இதெல்லாம் புண்ணியங்களிலே மிகச் சிறந்த புண்ணியம். சிறந்தன தேசந்தண்ணில் தேடனும் காலம் கூட சிறந்தன தேசம்ங்கிறது புண்ணிய தலத்தில் தேடனும் காலம் கூட புண்ணிய காலமும் கூட புண்ணிய தலத்திலே புண்ணிய காலமும் கூட சிறந்தன தேசந்தனில் தேடனும் காலம் கூட மறந்திடா விதியினாலே அந்த முறைகள் செய்கின்ற முறை மந்திரம் வந்து அந்த தானம் செய்கின்ற அந்த பண்புகள் எல்லாம் தவறாமல் தானம் செய்கிறவன் ரொம்ப பணிவா இருக்கணும். தானம் செய்கிறவன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பணிவா இருக்கும். வாங்குறவனில் எந்த வகையிலும் லேசா நடத்தப்படாது. தானம் செய்கிறவன் என்னமா இருக்கும்னா சில பேருக்காக இவ்வளவு நம்ம கொடுக்கணும் பாத்தியா அப்படிங்கிற செருக்கு வந்துடும். தானம் செய்கிறவனுக்கு எப்படியும் வஸ்திரங்கள் அன்னங்கள் மற்ற பொருளை தானம் பண்றவனுக்கு எப்படியும் உயிர் வர்க்கமாகினாலே லேசான செருக்கு வந்துடும். இப்படி செய்யறோம் பாத்தியா இவ்வளவு கொடுக்கற மாதிரி அதுக்கு சுத்தமாவே இருக்கும். அது சைப்பராயணம். எது சைப்பராயணம்? நாம் செய்கிறோம் என்பது சைப்பராயணம். அந்த இடமே இருக்க அப்படி இருந்து உயர்ந்த பாத்திரத்தில் தானம் உயர்ந்த ஆன்மாவுக்கு புண்ணியவானுக்கு தானம் பண்ணினார். மறந்திடாது நீராலே வாய்த்த ஆதரவும் கூட நமக்கு இந்த தானம் பண்ண கொடுத்து வச்சதே என்கின்ற எண்ணத்தோடு அது சொன்னாரு. நம்ம ரிஷப தர்மோத்தரத்தில் மறந்திடா விதியினாலே வாய்த்த ஆதரவும் கூற அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் கையால புண்ணியத்தை அறிந்தவனாய் உத்தம பாத்திரமாய் இருக்கிறோம். சத்பாத்திரம் சொல்லுவது, சத்பாத்திரம் சொல்லுவது, அந்த சத்பாத்திரத்தில் தானம் பண்ணினவன் நல்ல புண்ணியவானுக்கு தானம் பண்ணினவன், புண்ணிய தலத்திலே புண்ணிய காலத்திலே புண்ணியவானுக்கு தானம் எப்படி இருக்கிறது, புண்ணிய காலத்திலே புண்ணியவானுக்கு தானம். பரந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவானங்கள் செறிந்திட செய்த அற்பம் கொஞ்ச தானம் பண்ணினாலும் உலகினும் விருந்து, இந்த உலகத்தை விட பெரியதாக நீ கொஞ்சம் செய்தாலும் பெரிதாக பெருகி உனக்கு இம்மை பயன் வறுமை பயனை தரும். அதனால வாங்கறவனை எந்த வகையிலும் சின்னவனா நினைச்சிடக்கூடாது. வாங்கறவன் உயர்ந்தவா பார்த்தான் கொடுக்கவனும் தானம் பண்றது மாத்திரம், தர்மம்ங்கிறது வேற தானம்ங்கிறது வேற. தர்மம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக செய்கிறது தர்மம், அது தானம் என்பது உயர்ந்தோருக்கு. தர்மம் என்பது பரவாயில்ல பசி தீர செய்வது உண்டு யாரா இருந்தாலும், தானம் பண்றதுங்கிற தானம் என்பது உயர்ந்த பொருளை கொடுக்குது, அதாவது தங்கம் பசு வெள்ளி வஸ்திரம் குடை பூமி முதலான இப்படிப்பட்டது, அது தானம், அது தானம். அந்த தானத்தை உயர்ந்த பாத்திரம் அதனால நல்ல ஞானம் உள்ளவனு கொடுக்கணும், ஞானம் உள்ளவனுக்கு அந்த தானத்தை செய்யணும். அப்படி இப்ப தானத்தை பண்ணினா அவன் அந்த கொடுத்தவன் உயர்ந்த தானத்துக்கு போயிடணும். நல்ல தானத்திலே நல்ல தானத்திலே நல்ல தானத்தை பண்ணினால் இவன் நல்ல தானத்துக்கு போறான். தானம்ங்கிறது புரியுதா, நல்ல தானம் நல்ல தானம் நல்ல தானம் நல்ல தானம் புரியுது. ஆனா தானங்கிறது தான் பெரிய ஒரு முக்கியமானது. அதே சிவ தர்மோத்தரத்தில் ரொம்ப கலாச்சிருச்சு, பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற் பட்டார்தம்மை, பாத்திரம் ஆவான் பாத்திரம் ஆவான் என்றால் இந்த மாதிரி தானம் வாங்குறோம், தானம் வாங்குறோம்னா பாத்திரம்னு சொல்லுவோம், அது புரியுதா, பாத்திரத்துல தானே பொருளை வாங்க முடியும். அந்த குறிப்பிலே அந்த சொல்லுவது பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற் பட்டார்தம்மை, பாவமாகிய கடலிலே விழுந்து கிடக்கின்றவர்களை பூர்த்தம்மை ஞானம் என்னும் பாத்திரம் ஆவான் பாவ படுகடற் பட்டார்தம்மை, பாத்திரம் என்கின்ற சத்பாத்திரம் ஆகி ஞானி இந்த கொடுக்கிறவனை தானம் பண்றவனே பாவப்படங்கடல்ல கடக்கிறவனே அந்த பாவத்தை தீர்த்து அமலேசன் வாழும் தீர்த்தமலேசன் வாழும் புறவனும் தீரஞ்சேற்பான், சிவபுரத்திலே உண்டு போய் சேர்ப்பான். இதனாலே அவனுக்கிட்ட இருக்கிற ஞானம் என்கின்ற கையை கொடுத்து, ஞானம் என்கின்ற கையை கொடுத்து கடல்ல பாவமாகிய கடல்ல கிடக்கிறவனை தூக்கி சிவபுரத்தில் விடுவான். பூர்த்த விஞ்ஞானம் என்னும் பூர்த்த விஞ்ஞானம் என்னும் கரத்தினை கூட்டி மற்றார் தீர்த்திட வல்லார் கைதான் இல்லவர்க்கு உண்டோ செய்கிறது. கை உள்ளவன் தானே தூக்க முடியும், கை இல்லாதவன் ஜெயில் செய்ய முடியுமா, கையில தானே இதெல்லாம் செய்யும். உறுப்புகளிலே கை மிகவும் சிறந்தது, கண் எப்படி சிறந்ததோ அது போல கை சிறந்தது தானே எல்லாமே, கைதான் எல்லாமே. ஒரே எழுத்துக்க கைக்கு எத்தனை எழுத்து, காது கூட ரெண்டு எழுத்துப்பா, கைக்கு ஒரு எழுத்துலதான் எல்லாமே இருக்கு, ஒரு எழுத்து ஆறு எழுத்து ஊது வித்து வருமாடேங்கிற மாதிரி கையில அத்தனை விஷயம் கொடுக்கும். உங்கடுறதுல இருந்து அர்ச்சனை பண்றது கொடுக்கறது வந்து சாப்பிடுறது சக்கலமும் கைதான். அதைத்தான் சொல்லி சிந்தன உள்ள சிவ தர்மோத்தரத்துல இந்த ஞானியானவன் தானம் கொடுக்கிறவனே கொடுக்கிறவன் பாவக்கடல்ல கிடந்தான்னா அவனை ஞானமாகிய கையை கொடுத்து சிவபுரத்தில் கொண்டு போய் விடுவான். எதனாலேனா ஞானமாகிய கையினாலே, அப்படி ஞானம் இல்லாதவனு கொடுத்தீன்னா அவன் எந்த கையினால தூக்கி விடுவான்னு கையில்லையே. அதனாலே கையில் உள்ள வந்தாலே செய்ய செய்ய முடியும், கையில்லாதே செய்ய முடியுமான், அது மாதிரி ஞானம் இல்லாத உன்னை தூக்கி விடுவானா, அதனால சாக்கிரதையா செய்யும் சத்பாத்திரத்துல தானத்தை கூத்தமின் ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்தே மற்ற தீர்த்தட வல்லார் கைதான் இல்லவர்க்கு உண்டோ செய்ய என்று தெளிவா சொல்றார் சிவ தர்மோத்தரம். தானம் என்பது நல்ல தீர்த்தம், நல்ல பூஜை, நல்ல தானம் இல்லை. நல்ல தானத்தை, அந்த நல்ல தானம், தானம் செய்த பொருள் நல்ல பொருளா இருக்கணும். பேருக்கு தானம் பண்ணக்கூடாது, நல்ல பொருள். நல்ல தானத்திலே, நல்ல தானத்தை, நல்ல தானத்திலே, பாத்திரத்திலே கொடுப்பவனும் அவன் நல்ல தானத்துக்கு போகிறான். அதனால ஏதாவது ஆயுஷில் ஒரு தடவையாவது இப்படி செய்யணும். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாரும் செய்யல இல்ல. இதே கட்டாயம் ஒரு தடவையாவது செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவையாவது செய்யணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் மூணு பேர் ரொம்ப உஷாசமா சொல்லும். சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலம் அளவே செய்தினும். சிவஞான செயலுடையருடைய கையிலே ஒரு எள்ளளவு தானம் பண்ணினாயானால், சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலம் அளவே செய்தினும் நிலம் மலை போல் துகண்டு பவமாய கடலில் நடுந்தாத வகை எடுத்து பரமோகம் துப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரிய இரியா யோகங்கள் தன்னினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினாலேயே நாகரணி கமலங்கள் அனுபவிக்கின்றார். நீ எள்ளளவு கொடுத்த தானம் இத்தனை வேலை செய்கிறாங்கிறார் சிவஞான. எள்ளளவு ஞானிக்கு கொடுத்த தானமானது உன்னை இருக்கின்ற பாவங்களை எல்லாம் தீர்த்து ஏதாவது கொஞ்சம் வினைந்தா ஒரு தவம் செய்கின்ற ஒரு பிறப்பை கொடுத்து, தவம் செய்வதற்கு யோக்கியமான பிறப்பை கொடுத்து அதுல சரீரிய யோகங்கள் ஞானங்களை அதிகமாக செய்து அதுல அதிகமாக உனக்கு வேலை வைக்காம கொஞ்சம் செய்த உடனே ஞானத்தை உனக்கு கொடுத்து அதன் மூலமாக சிவனுடைய திருவடியில் உண்டு சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்டது அந்த தானம். அதனால தானம் அவசியமா செய்யும். அவரால் எந்த அது அந்த தானங்களில் நல்ல புண்ணிய தலத்தில் செய்ய வேணுங்கிறார். அதுக்கு மேல தானம் கொடுக்கிறவன் வள்ளலா வாங்குறவன் வள்ளலா அப்படின்னா கொடுக்கறவன் தானே வள்ளல்னு சொல்லுவா, இல்ல வாங்குறவன் தான் வள்ளல்னு சொல்லிச்சு? கொடுக்கறவன் தானே வள்ளல்னு சொல்லுவா, இல்ல வாங்குறவன் தான் வள்ளல். கொடுக்கறவன் ஒண்ணு கொடுக்கறான், வாங்குறவன் கொடுத்தவனுக்கு ரெண்டு கொடுக்கறான். எப்படின்னா வாங்கறதுனால இவனுக்கு புகழ் கிடைக்குது, வாங்கறதுனால புகழ் கிடைக்கிறது, அடுத்தாவது நல்ல கதி கிடைக்கும். பரப்பு நீர் ஞானத்து பல்லு இருக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல்களும் இல்லை. இறப்பம் தான் வள்ளல், கொடுக்கிற வள்ளல் எல்லாம் இறப்பாரின் வள்ளல்களும் இல்லை. இறப்பார் இம்மை புகழும். இவன் வாங்கினதுனால தர்மவான உனக்கு புகழ் கிடைக்குது, கொடுத்தவனுக்கு புகழ். வாங்கினதுனால கொடுத்தவனுக்கு புகழ் கிடைக்குது உண்டா இல்லையா? வாங்கினவனுக்கு புகழ் இல்லை, கொடுத்தவனுக்கு புகழ் கிடைக்குது. யார் கொடுக்கறான் அந்த புகழை? இவன் வாங்கிக்கிட்டு அவனுக்கு புகழை கொடுக்கறான். இறப்பாரின் வள்ளலும் இல்லை, இறப்பார் இம்மை புகழும். இனிச்சல் கதிப்பயனும் தம்மை தலைப்படுத்தலாம் தான் என்பது அருணடிச்சார் நூறு நூல். ஆகையினாலே இப்படி தானம் மிக உயர்ந்தது. அது இப்படிப்பட்ட நல்ல தானங்களிலே செய்வது. அதை அந்த காலங்களை இப்படி சொல்றாரு. காலங்கள்னா இந்த மாதிரி கன்னி ஞாயிற்றின் வான கரைமதி குறை பக்கத்து மண்ணு அட்டவையின் மொழி தானமும் வழங்கியங்கள் முன்னவர் பணி நோய்கள் நரைதலை மூப்பங்கா மூப்பகாரம் துண்ணிர புளியினாலாம் சொற்றகு தீர்த்தம் மீதால். அதனால புரட்டாசி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேய்பிரைய அட்டவை திதியிலே அந்த வியாக்கரவாத தீர்த்தத்திலே மூழ்கி அந்த முழுச்சிரத்திலே மூழ்கி செல்வத்துக்கு தக்க தர்மங்களை செய்து அந்த தீர்த்தத்திற்கு மேல்வாதிருக்கும் வியாக்கரவாத ஈஸ்வரனை பணிந்து பூஷித்தவர்களுக்கு வியாதிகள் நரை திரை மூப்பு சாக்காடு அழுகாது. முன் திருநீலகண்டரும் அவர் தேவியார் என்று சொல்றாரு. திருநீலகண்டர் அவர் தேவியார் மூழி இருவரும் மூப்பு நீங்கி எவ்வளர் ஆகியதால் அந்த நான்காம் தீர்த்தத்துக்கு இளமையாக்கினார் தீர்த்தம் இளமனார் தீர்த்தம் என்றும் பெயர் வாய்த்து அப்படி போயாதுமா. அந்த தீர்த்தம் கணவரோட கோணனாக ஆக்கியது அதுக்கு மேல்புறத்தில் இருக்கிற அரண்டீஸ்வரம் இது புலீஸ்வரம் பதினஞ்சு மணி வரைக்கும். இது என்ன ஒரு உண்மை வழங்காமல் இவ்வளவு சிறப்பு தெரியாமல் இருக்கிறதுன்னா அதை பற்றி யாரும் அங்கு பிரசங்கிப்பது கிடையாது சொல்லுகிற பெரியவர்கள் கிடையாது. மக்களுக்கு தெரியாமல் போச்சு. அந்த கோயில் எங்க இருக்குன்னா அது சொல்றதுக்கு கூட ஜனங்களுக்கு தெரியல. இந்த நடராஜன்கள் வந்து ஆடுறதுக்கு காரணமா இருந்தது அந்த ரெண்டு கோயில். அந்த ரெண்டு கோயிலும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால இருந்து அங்க அடிக்கடி போய் மனு போட்டு வரவழைச்சு ஆட வச்சது. அப்படின்னா இதுக்கு மூத்தது அந்த கோயில், இந்த கோயிலுக்கு மூத்தது. அந்த கோயில் ஜனங்களும் தெரியாம இருக்குது, அதுக்கு மக்கள் போகாம இருக்கிறார்கள். கோயில் நல்லா பகவான் பிரகாசிக்கும்படி ஒரு மடம் குறுக்கிக் கொண்டு அதில் வாசமாயிருந்து அவன் பேரேற்ற விதந்துகள் அனந்தீசத்து முன்னரே உன்னோர் சூழல் புகப்பதம் பெற சூழல் புதம் பெற செவ செய்யும் புலி போது அனந்த தீர்த்தம். அதுக்கு அந்த தீர்த்தம் அந்த கோயிலும் பக்கத்தில் இருக்கிறது. வேதராகம விதி விளங்க பூஜை பண்ணியபடினால அனந்தீஸ்வரம் என்று பெயர் பெற்ற சிவலிங்க தேசினாலத்துக்கு முன்னர் சகலதேவர்கள் அதிசயமாக சொல்லி தானதர்மனுடைய இது பூஜைக்கு மேன்மையடைந்து புலி உள்ளதாக இருக்கும் அனந்த தீர்த்தம். அப்படி இந்த அனந்த தீர்த்தத்தில் அமாவாசையில ஆதிவாரத்தில் திருவார நட்சத்திரங்கள சந்திரகரகண சூரிய கரகண காலங்களிலே இந்த தீர்த்தத்தில் உள்ளன்புடன் முடிந்தவர்கள் சிவபதவி சிவபதவி அடைவார்கள். அதெல்லாம் இது ஐந்தாவது தீர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இப்படி தீர்த்தங்களை பற்றி இன்னும் அஞ்சு தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தங்களை பற்றி எல்லாம் இந்த ஆசிரியர் இப்படி சொல்லுகிறாரு. ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார் என்றால் இதை பற்றி படிப்பவர்கள் இந்த நூல் இருக்கிறதே தெரியாம போயிருச்சு. யாரும் நூல படிக்கிற நூல் படிக்கலன்னா ஒன்னும் உருப்படி ஆக முடியாது. அதனுடைய அருமை பெருமையில தெரியாது. அதனால இப்படி நம்ம படிச்சதுனால நமக்கு கவலையா இருக்குது. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு கவலையா இருக்கு. அதனால இதெல்லாம் ஆண்டவன் பார்த்து ஏதாவது அந்த துறையில அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து அதன் மூலமா அதெல்லாம் திருத்த முடியா இருக்கணும். ஆண்டவன் பார்த்து செய்யணும். ஏழை வச்சு அம்பலத்துக்கு யாராவது நம்ம எல்லாம் விதிவேணும். சிதம்பர புராணத்தில் தீர்த்த சுருக்கத்தில் இப்போ 18வது பாட்டு ஒளிஞ்சிருக்கு, 18வது பாட்டு ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு மேல அஞ்சு தீர்த்தம் சொல்லணும், அஞ்சு தீர்த்தம் சொல்ல வேணும். தீர்த்தம்னாவது சொல்லுவோம், சொல்றதுல நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். இருக்கிற மூலையே தெரியாம போச்சு. கவியுடு காடுகள் தடுமாறி காய்களில் துரித்தோ காயமுறுத்தோ காசினோத்தும் சிவனுடுக்கம் பூதவுடுக்கம் தேரபுதிக்கும் பரஞான பார்வதி பதவியே.